ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. الحمد لله الله ويبوتي بحند ونعه الله ليتودر ميدم عند تودرين குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவூட்டியவனாக, அல்லாஹுவே அஞ்சு வாழுமாறு அறிவுரை கூறியவனாக இந்த ஜும்ஆ உரையை தொடங்குகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, காஃபிர்களின் கலாச்சாரத்தில் நாம் என்ற அந்த தலைப்பின் கீழ் தொடர்ந்து நமது முஸ்லிம் சமுதாயத்திலே மாறியிருக்கின்ற கலாச்சாரம், நமது முஸ்லிம் சமுதாயத்திலே பரவி இருக்கின்ற கலாச்சார சீரழிவு இவற்றை நாம் தெரிந்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சீர்திருத்தம் செய்வானாக. இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்தத்அது வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். என்னால் முடிந்த அளவு உங்களை சீர்திருத்தம் செய்வதைத்தான் நாடுகிறேன். அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டே என்னுடைய வழிகாட்டுதல், என்னுடைய நேர்வழிப்படுத்துதல் இருக்கிறது என்று இறை தூதர்கள் கூறியதைப் போன்று, இந்த அறிவுரைகளை கொண்டு எனது வாழ்க்கையிலும் உங்களது வாழ்க்கையிலும் ஈமானிய இஸ்லாமிய இறையச்சத்தின் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்திற்குரிய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் அவர்களுடைய உத்தம தோழர்கள் அவர்களுடைய அந்த சிறந்த கலாச்சாரத்தில் சிறந்த ஒழுக்க மாண்புகளில் வாழ்ந்து அல்லாஹுவை சந்திக்கின்ற நர்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தர வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே துஆ செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த மார்க்கம், அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை நமக்கு சட்டமாக்குகின்றான். அல்லாஹு தஆலா அவன் எதை விரும்புகிறானோ அதை நமக்கு சட்டமாக்குவான், நான் எதை விரும்புகிறேனோ அது மார்க்க சட்டமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது அது ஒரு இறை நிராகரிப்பு. அல்லாஹ் எதை விரும்புகிறானோ, அவனுக்கு எது விருப்பமோ அதுதான் மார்க்கம், அதுதான் குர்ஆன், அதுதான் சுன்னா. இன்று பலர் காஃபிர்களை போன்று அவர்கள் தொழுகையாளிகளாக இருக்கலாம், ஏன் மார்க்கத்தை பேசக்கூடிய மார்க்க பிரச்சாரர்களாகவும் மார்க்க அழைப்பாளர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்றால், தங்களுடைய விருப்பத்தை போன்று மார்க்கம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது இறை நிராகரிப்பு. காஃபிர்கள் ரசூலுல்லாஹி இடத்திலே வந்து சொன்னார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களது மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார், இந்த குர்ஆனுடைய இந்த சட்டத்தை மாற்றி விடுங்கள், குர்ஆனுடைய இந்த ஒரு சட்டத்தை நீங்கள் எடுத்து விடுங்கள், இந்த வசனத்திற்கு பதிலாக வேறு ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள், நாங்கள் நம்பிக்கை கொள்ள தயார் என்று. அதற்கும் இன்றைய முஸ்லிம்களுடைய விருப்பத்திற்கும் இடையிலே என்ன வித்தியாசம் இருக்கிறது? மா யகூனு லி அன் உபத்திலஹு மின் தில்காயி நஃப்ஸி, இந்த குர்ஆனையோ இந்த குர்ஆனின் சட்டங்களையோ எனது விருப்பத்திற்கேற்ப மாற்றுவதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? இன் அலைய இல்லல் பலாக், அல்லாஹ் சொல்வதை எடுத்துச் சொல்லக்கூடிய கடமையை தவிர, பொறுப்பை தவிர, வேலையை தவிர எனக்கு வேறொன்றும் இல்லை, நான் மாற்ற முடியாது, மாற்றினால் நான் நபியாக இருக்க முடியாது. அல்லாஹ் சொன்னான், நபியே அவர்கள் விரும்புகிறார்கள், அவர்களது விருப்பத்திற்கு ஏற்ப மார்க்கத்தில் நீங்கள் வளைந்து போவதற்கு. நபியே, அந்த நேரத்தில் நாம் உங்களை உறுதிப்படுத்தி இருக்கவில்லை என்றால் அவர்களது விருப்பத்திற்கு நீங்கள் கொஞ்சம் சாய்ந்து கொடுத்திருப்பீர்கள். அப்படி நடந்திருந்தால் என்ன ஆகும்? இந்த உலகத்திலும் இரட்டிப்பான தண்டனை உமக்கு கொடுத்திருப்போம், மறுமையிலும் இருமடங்கு தண்டனை உமக்கு கொடுப்போம். எமக்கு எதிராக உங்களுக்கு உதவக்கூடியவர் யார் இருக்கிறார் நபியே? நீங்கள் எப்படி மார்க்கத்திலே சமரசத்தையோ அல்லாஹ்வின் சட்டங்களில் வளைந்து கொடுப்பதையோ அல்லது அல்லாஹ்வின் சட்டங்களில் அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக திருத்தம் செய்வதையோ உங்களால் செய்ய முடியாது. சயகூலு சுஃபஹா மா வல்லாஹும் அன் கிப்லத்திஹிம் அல்லதி கானு அலைஹா. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்குகள் என்ன சொன்னார்கள்? கிபிலா ஏன் மாற்றப்பட்டது? இது மாற்றப்படாமல் இருந்திருந்தால் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருப்போம். அல்லாஹ்வால் முட்டாள்கள். நாம் கிபிலாவை மாற்றியதே மூமின்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான். அல்லாஹ் சொல்கிறான், குல் லவித்தபல் ஹக்கு அஹுவாஹும் லஃபதத்தி ஸமாவாத்து வல் அர்த். சத்தியம், அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களது விருப்பத்திற்கு ஏற்ப சத்தியம் அமைய வேண்டும் என்றால் எப்படி? அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இறக்கப்படக்கூடிய இந்த குர்ஆனுடைய சத்தியம், சுன்னாவுடைய சத்தியம் அமைய வேண்டும் என்றால் வானங்களிலும் பூமியிலும் குழப்பம் ஏற்பட்டிருக்கும், சீர்கேடுகள் ஏற்பட்டிருக்கும், வானம் பூமியும் சீர்குலைந்திருக்கும். நாம் சகோதரர்களே, நீங்களும் நானும் உலக மக்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்படுவதை தவிர, கட்டுப்படுவதை தவிர, அல்லாஹ்வுடைய தூதரின் சட்டங்களை ஏற்றுக்கொள்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. நாம் யார்? அவனுடைய அடிமைகள், அவனுடைய படைப்புகள். அவனுக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டால்தான் சொர்க்கம் செல்ல முடியும். அந்த ஒரு தொடரிலே நாம் பார்க்கும் பொழுது இன்றைய சமுதாயம் காஃபிர்களின் கலாச்சாரத்தால், யூதர்களின் கலாச்சாரத்தால் சீரழிந்திருக்கின்ற சமூக விஷயங்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, சென்ற ஜும்மாவிலே திருமணத்தை பற்றி கொஞ்சம் சொன்னோம். அதைத் தொடர்ந்து இந்த திருமண வாழ்க்கையிலே சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னும் இரண்டு சீர்கேடுகளை, சமுதாய ஒரு மோசமான சிந்தனையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், குறிப்பாக இரண்டு விஷயங்களை இங்கே நாம் குறிப்பிடலாம். ஒன்று என்ன? இன்றைய சூழ்நிலையில் பொருளாதாரத்தை பயந்து, நகர வாழ்க்கையின் நெருக்கடியை பயந்து, சமூக சூழல் என்று இவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மாயையை பயந்து, சமூக சூழல் என்று இவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மாயையை பயந்து, இவர்களாக ஏற்படுத்திக் கொண்ட பொருளாதாரத்தை பயந்து, இவர்களுடைய ஆசைக்கு ஏற்ப வசதியான ஆடம்பரமான வாழ்க்கைத்தான் சமுதாயத்தில் இன்று தேவை என்று ஏற்படுத்திக் கொண்ட அந்த காஃபிர்களின் கலாச்சாரத்திற்கு ஏற்ப முஸ்லிம்களிடமும் மாறியிருக்கின்ற சிந்தனை. ஒன்று, குழந்தையை அளவாக பெற்றுக்கொள்வோம், குழந்தையை அளவாக பெற்றுக்கொள்வோம். காஃபிர்களுடைய பேச்சை முஸ்லிம்கள் பிரதிபலிக்கிறார்கள், அதிகம் பெற்றால் அல்லல் என்று. சிறு குடும்பம் சீரான வாழ்க்கை என்று காஃபிர்களுடைய பிரச்சாரத்தை இன்று முஸ்லிம்கள் பிரதிபலித்து தங்களுடைய குடும்பங்களுக்கு கட்டுப்பாடு போட்டுக் கொள்கிறார்கள். சிலர் ஒன்று போதும், சிலர் இரண்டு போதும், அதுவும் யாருக்கு ஒரு ஆண் ஒரு பிள்ளை என்று பிறந்து விட்டதோ முடிந்தது கதை. அதோடு அந்த பெண்ணுக்கு அவ்வளவுதான், அந்த பெண் அவளுடைய இந்த கற்பப்பை அறுக்கப்பட்டுவிடும், அடுத்து அவள் குழந்தை பிறக்க முடியாது. இந்த ஒரு கலாச்சாரத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள், என்ன சொல்கிறார்கள்? அதிகமாக பெற்றால் வசதியாக வாழ முடியாது, பணக்காரர்களாக வாழ முடியாது, படிக்க வைக்க முடியாது. இப்படி பேசிய ஒருவரிடத்தில் கேட்டேன், நீங்கள் எத்தனை பேர்? நாங்கள் ஏழு பேர். உங்களுக்கு எத்தனை பேர்? ரெண்டு பேர். நீங்கள் எத்தனை பேர்? நீங்கள் எத்தனை பேர் என்றால் என்ன அர்த்தம்? உங்களோடு பிறந்தவர்கள் எத்தனை பேர்? ஏழு பேர். உங்களுக்கு எத்தனை பேர்? இரண்டு பேர். நீங்கள் ஏழு பேரும் என்ன செய்கிறீர்கள்? பிச்சை எடுக்கிறீர்களா? உங்களுடைய தந்தை உங்கள் ஏழு பேர்களை, ஏழு மக்களை ஆண் பெண் என்று பெற்றெடுத்த போது அவர் வறியவராக இருந்தாரா? சிரமத்தோடு சம்பாதித்தாரா? ஏழு பிள்ளைகளை பெற்றாரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு எப்படிப்பட்ட வசதியை கொடுத்தார்? உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட சொத்தை, செல்வத்தை சேர்த்து கொடுத்தார்? இன்று இப்பொழுது தந்தையின் அந்த செல்வத்தால் நீங்கள் எல்லாம் செல்வந்தர்களாக சமுதாயத்தில் இருக்கின்றீர்களா, அல்லது பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்காரர்களாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய தந்தை, உங்களது தந்தை உங்களை ஏழு பிள்ளைகளை பெற்றபோது, உங்களது தந்தை ஏழு பிள்ளைகளை பெற்றபோது செல்வம் இல்லாமல் இருந்தார். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து அவருக்கு வசதியை கொடுத்தார். உங்களுடைய தந்தை ஏழு பிள்ளைகளை பெற்றபோது அவரிடத்தில் இருந்த செல்வத்தை விட இன்று உங்களின் ஒருவருக்கு, எப்படி அந்த ஏழு பேரில் ஒவ்வொருவருக்கும் செல்வம் இருக்கிறது, ஆனால் இரண்டுக்கு மேல் பெற்றுக்கொண்டால் வறுமை என்று சொல்கிறீர்களே, என்ன முட்டாட்டம், என்ன மடத்தனம் இது! ஏழு குழந்தையை பெற்ற உங்களது தந்தை உங்களை செல்வந்தர்களாக ஆக்கினார், படிக்க வைத்தார், வசதியை கொடுத்தார், உங்கள் அனைவருக்கும் வீடை ஏற்படுத்தி கொடுத்தார், திருமணம் முடித்து வைத்தார். ஆனால் நீங்கள் உங்கள் தந்தையை விட வசதியாக இருந்து கொண்டு இரண்டை பெற்றால் போதும், அதற்கு மேல் பெற்றால் வறுமையை வந்துவிடும் என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களது தந்தை எந்த ரப்பை நம்பிக்கை கொண்டார், நீங்கள் எந்த ரப்பை நம்பிக்கை கொள்கிறீர்கள்? உங்களது தந்தை எந்த ரப்புக்கு சுஜூது செய்து துவா கேட்டார், நீங்கள் எந்த ரப்புக்கு சுஜூது செய்து துவா கேட்கிறீர்கள்? உங்களது ரப்பு பலவீனமாகிவிட்டாரா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இறை நிராகரிப்பின் வெளிப்பாடு இது. சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஏதோ விரும்புனா பிள்ளைப்பத்துக்கலாம், விரும்பாட்டி நம்ம தடுத்துக்கலாம் என்று நினைப்பதற்கு உங்களது விருப்பத்திற்கேற்ப கொடுக்கப்பட்ட உரிமை அல்ல. ஆண் பெண் குழந்தைகள் பெற்றுக் கொள்ள வேண்டும். தனக்கு தன்னுடைய உடலில் வலிமை இருக்கின்றவரை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தை பெறுவதை நிறுத்தக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய படைப்பின் நோக்கம் சகோதரர்கள். சொல்றது ரொம்ப பேருக்கு எரிச்சலா இருக்கலாம், ரொம்ப பேருக்கு வித்தியாசமா இருக்கலாம். ஏனென்று சொன்னால், காஃபிர்களின் கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு எல்லாம் ஒரு லிமிட் வைத்திருக்கிறோம். எப்படி கல்யாணமா, அது 20 வயசுக்கு மேலதான் கட்டணும். கல்யாணமா, படிச்சு நல்லா சம்பாதிச்சு டெண்டர், ஊர் சுத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் 1000 பேர் 2000 பேரை கூப்பிட்டு தன்னுடைய பந்தாவை காட்டுறதுக்கு விருந்து போடக்கூடிய அளவுக்கு திமிருள்ள பணம் இருக்க வேண்டும், அப்போதுதான் கல்யாணம். அடுத்து பிறகு குழந்தை. குழந்தை எல்லாம் என்றால் எப்படி, அந்த 30-35 வயசுக்குள்ளார குழந்தை பெற்று முடிச்சிடணும். அதுக்கப்புறம் குழந்தை பெற்ற அசிங்கமா. இப்படி இந்த என்ன கேட்கிறார்கள், நான் என் குழந்தையோடு சென்றால் இது யார் குழந்தை, உங்க பேத்தியான்னு சொல்லிட்டு, அட முட்டாளே இது யார் என்று கேள், என் பேத்தியா என்று கேட்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? என் மகதா, உங்க மகளா, உங்களுக்கு மகளா, உங்களுக்கு எத்தனை வயசாச்சு, ஏன் இந்த வயசுல குழந்தை, என்ன இது, என்ன வெளிப்பாடு, காஃபிர்களின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். 40 வயசு, 45-42 வயசு ஆயிடுச்சா, முடிச்சு அதுக்கப்புறம் மனைவி இடத்துல படுப்பதையே கேவலமாக பார்க்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. இன்றும் சில பெண்களிடத்தில் அவங்களுக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிருக்கலாம். உதாரணத்துக்கு 18 வயசுல 16 வயசுல குழந்தை பெற்றிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 16-17 வயசு வரும்பொழுது இவங்களுக்கு ஒரு 35 வயசு தான் இருக்கும். அதோட முடிஞ்சிச்சு, மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல படுக்க கூடாது, நீங்க போய் தனியா படுத்துக்குங்க. இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறப்பதற்குண்டான உடல் வலிமை இருந்தும் குழந்தை பெற மறுக்கிறான். ஒன்று கணவன் விரும்புகிறான் அல்லது மனைவி விரும்புகிறாள், ஆனால் சமுதாயம் என்ன சொல்லும், மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து மகள் குழந்தை பெற்றிருக்கும் பொழுது தாய் குழந்தை பிறப்பது இதை அசிங்கமாக பார்க்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் காஃபிர்களின் மறு உருவமே தவிர, இப்படி தொழுகையாளிகளாக, நோன்பு வைப்பவர்களாக என்ன சொல்கிறார்கள், மக குழந்தை பெற்றுக்கும் போது நான் குழந்தை பெறுகிறதா, அது என்னங்க அசிங்கம் இல்ல, அடப்பாவிகளா, குழந்தை பெற்பது அசிங்கமா, குழந்தை அல்லாஹ்வுடைய நிரமத்து என்று சொல்லுகிறார், குழந்தை அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய அன்பு என்று சொல்லுகிறார், உங்களுக்கு மன நிம்மதி என்று சொல்லுகிறான். அசிங்கமா, இது அசிங்கம். அப்ப ஒரு குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் அழகு, இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறது அசிங்கம். அல்லது 20 வயசுல குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும் அழகு, 35 வயசு 40 வயசுல குழந்தை பெற்றுக்கிறது அசிங்கம். யார் உங்களுக்கு இந்த வரையறையை கொடுத்தது? உங்களது புத்தியிலே இதை யார் ஏற்படுத்தியது? உங்களது புத்தியில் யார் இதை புகுத்தியது? 2 குழந்தை போதும், ஏன் படிக்க வைக்க முடியாது? 2 குழந்தை போதும், ஏன் வீட்டில் இடம் இல்லை? உங்களது தந்தை உங்களை 7 பிள்ளைகளை பெற்றெடுத்த போது இருந்ததை விட விசாலமான வீட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லையா? இல்லையா? நமது தாய் தந்தை நம்மை பெற்றெடுத்த போது எவ்வளவு அதிகமான சகோதர சகோதரிகளோடு வாழ்ந்தோம், நம்மை அவர்கள் பெற்றெடுத்த போது இருந்த இட நெருக்கடி என்ன? இப்போது அதைவிட பெரிய வசதியான வீட்டிலே வாழ்கிறோம், ஆனால் என்ன சொல்கிறோம்? இட நெருக்கடியே காஃபிர்களின் கலாச்சாரம், பெட்ரூம் கலாச்சாரம். என்ன பெட்ரூம்? பிள்ளைகள் என்று இருந்தால் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி பெட்ரூம் இருக்க வேண்டும். ஆம், இருக்கலாம். எப்படி? ஆண் பிள்ளைகளுக்கு என்று ஒரு தனி பெட்ரூம், பெண் பிள்ளைகளுக்கு என்று ஒரு தனி பெட்ரூம், அவ்வளவுதான். அவர்கள் 50 இருந்தால் என்ன, 100 இருந்தால் என்ன, அந்த ஒரு அறையில் அவர்கள் இருக்க வேண்டும். ஆண் பிள்ளைகள் ஒரு அறையில், ஏன் அறை? ஒரு திரை போதுமானது ஆண் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு ஒரு அறை, அவ்வளவுதான். இங்கு என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பெரிய கட்டில், கிங் சைஸ் கட்டில். அப்படி இருந்தால்தான் வாழ்க்கை என்றால் இந்த வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்திக் கொண்டு அதற்கு அடிமையாக சொன்னது யார்? அல்லாஹ்வா அல்லது யூதர்கள் கிறிஸ்தவர்களா? யோசித்து பாருங்கள், என்ன கலாச்சாரம் இது? இஸ்லாமிய மார்க்கம் இதையா சொல்லுகிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே மிக மிக கோபமாகவும் மிக மிக எச்சரிக்கையாகவும் கண்டிக்கக்கூடிய விஷயங்களிலே ஒன்று இந்த ஃபேமிலி பிளானிங். மனைவிக்கு உடல் பலவீனம் ஏற்பட்டு இனி அவள் கருத்தரித்தால் உயிர் போய்விடும் என்று திறமையான உறுதியான மருத்துவ வல்லுநர்கள் குறைந்தது 3 முடிவு செய்தாலே தவிர குழந்தை பெறுவதை தள்ளி போடுவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. வயது எதுவாக இருந்தாலும் சரி, வயது வரம்பில்லை சகோதரர்களே. உங்களுக்கு வயது வரம்பை நிர்ணயித்தது யார்? அப்ப ஒன்னு செய்வோம் எல்லாருக்கும், அதுக்கு மேல அந்த வயசுக்கு மேல போயிட்டா பெண்களுக்கும் கருத்தடை செய்கிறார்கள், ஆண்களுக்கும் கருத்தடை செய்துவிட வேண்டியதுதான். ஏன்? உணர்வே வரக்கூடிய அளவிற்கு ஏதாவது மாத்திரையை கொடுத்து ஆசையை அழிச்சிட வேண்டியதுதான். ஏன் அல்லாஹ் படைத்தான் ஆசையை? உங்களுடைய சட்டம் என்ன? இதற்கு மேல் ஏன் குழந்தை என்றால் அப்ப ஏன் அந்த வலிமை உங்களிடத்தில் இருக்கிறது? அந்த ஆற்றலை அல்லாஹ் ஏன் உங்களுக்கு கொடுத்தான் வீணாக்குவதற்கா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வசனம் இவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை பாருங்கள் நமக்கு. அல்லாஹ் சொல்கிறான் சூரா பனி இஸ்ராயில் 31 வசனம், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், வறுமையை பயந்து உங்களது குழந்தைகளை கொல்லாதீர்கள். எனது பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது என்று பயந்தோ, எனது பிள்ளைகளுக்கு வசதியான வாழ்க்கையை அமைத்துத் தர முடியாது, சொத்தை சுகத்தை சேர்க்க முடியாது என்று பயந்து ஒரு மனிதன் ஃபேமிலி பிளானிங் செய்வது, இது ஒரு இறை நிராகரிப்பு. அல்லாஹ் சொல்கிறான் நாமே அவர்களுக்கும் உணவளிக்கின்றோம், உங்களுக்கும் உணவளிக்கின்றோம், இன்னகத்திலும் கபீரா, அவர்களை கொல்வது மிக பயங்கரமான பாவம். சூரா அல்அன்ஆம் 140 வசனம் அல்லாஹ் சொல்கிறான் கத் ஹஸிரல் லதீன கத்தலு அவுலாதஹும் சஃபஹம் பிகைரி இல்மின் وحرموا ما رزقهم الله افتراء على الله قد ضلوا وما كانوا مهتدين. மடத்தனமாக குழந்தைகளை கொள்பவர்கள், கல்வி இல்லாமல் அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்ளாமல் மடத்தனமாக குழந்தைகளை யார் கொள்கிறார்களோ அவர்கள் திட்டமாக நஷ்டமடைந்து விட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த செல்வத்தை தடுத்துக் கொண்ட துர்பாக்கியவான்கள். வஹர்ரமூமாரஸகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த நற்பாக்கியத்தை அவர்கள் தங்களுக்கு தடுத்துக் கொண்ட துர்பாக்கியவான்கள். நஹ்னு நர்ஸுக்கு இஃப்திரா அன அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது போய் சொல்லுகிறார்கள் இந்த பாவிகள். யார் ஃபேமிலி பிளானிங் செய்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது பொய் சொல்கிறார்கள், நான் எப்படி உணவளிப்பேன், எப்படி இந்த குழந்தைகளுக்கு உணவு கிடைக்கும் என்று. எவ்வளவு மடத்தனமான நம்பிக்கை பாருங்கள். உணவளிப்பவன் யார்? ரப்பு யார்? பரிபாலிப்பவன் யார்? அல்லாஹ் பரிபாலிக்கின்றான். நம்முடைய மூதாதைகள் பல குழந்தைகளை பெற்றெடுத்த போது அவர்களிடத்தில் இருந்த வாழ்வாதாரத்தை விட, அவர்களிடத்தில் இருந்த வாழ்க்கை வசதியை விட இன்று நம்மில் ஒருவரிடம் இருக்கிறது. ஆனால் சொல்கிறார் ஒரு குழந்தை போதும் என்று, ஆனால் சொல்கிறார் இரண்டு குழந்தை போதும் என்று. என்ன சொல்கிறார் அதற்கு காரணம்? வறுமை. செல்வம் போதாது, ஒரு குழந்தையை பெற்று நாம் வளர்த்தால் போதும். இதுதான் சகோதரர்களே கலாச்சார சீரழிவு. காபிர்களின் கலாச்சாரத்திலே இன்று முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் வழிகட்டவர்கள், வழிகட்டு விட்டார்கள், இவர்களுக்கு நேர்வழியே கிடையாது. இனி தொழுது என்ன பயன்? இவர்கள் இவர்களுடைய நம்பிக்கை கெட்டதற்கு பிறகு, அல்லாஹ் இவர்களை வழிகேடர்கள் என்று சொன்னதற்கு பிறகு, நேர்வழியிலிருந்து தவறியவர்கள் என்று சொன்னதற்கு பிறகு, இனி இவர்களுடைய தொழுகை இவர்களுக்கு என்ன பலனை கொடுக்கும்? இதே சூரா அல்அன்ஆம் உடைய 137வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் குழந்தைகளை கொள்வதை பற்றி. இது இரண்டையும் எடுத்துக்கொள்ளும். பிறந்த குழந்தையை வறுமையை பயந்து கொள்வதானாலும் சரி, அல்லது குழந்தை பிறப்பதற்கு முன்பே வறுமையை பயந்து, நெருக்கடியை பயந்து, பொருளாதாரத்தை பயந்து, வசதியான வாழ்க்கை வேண்டும், தரமான வாழ்க்கை வேண்டும், எல்லோருக்கும் ஸ்டாண்டர்ட் லைஃப் என்ற பெயரில் குழந்தை பெறுவதை தள்ளி போடுவது, அல்லது குழந்தையை பெறுவதை நிறுத்திக் கொள்வது, இவை அனைத்தையும் இது எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ் சொல்கிறான் இணை வைப்பவர்களுக்கு அவர்களுடைய சைத்தான்கள் அலங்கரித்து காட்டி இருக்கிறான் குழந்தைகளை கொள்வதை. இணை வைப்பவர்களுக்கு அவர்களுடைய சைத்தான்கள் அலங்கரித்து காட்டி இருக்கின்றார்கள். எதை? கத்ர அவுலாதிகம், குழந்தைகளை கொள்வதை. அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு அவர்களுடைய மார்க்கத்தை குழப்புவதற்காக. அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் நாடி இருந்தால், அல்லாஹ்வின் விதியின்படி, மா ஃபஅலுஹு, இவர்களால் இப்படி செய்திருக்க முடியாது. எவ்வளவு பெரிய கோபத்தோடு அல்லாஹ் சொல்கிறான், நீ மறுத்தாலும், நீ ஏற்றாலும் மறுத்தாலும் பிறக்கக்கூடிய குழந்தை பிறந்தே ஆகும். உன்னை வலுக்கட்டாயமாக ஆக்கி குழந்தையை பெற வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருந்தால் அது கண்டிப்பாக அல்லாஹ் செய்திருப்பான், உங்களால் அதை தடுத்திருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் அப்படி விரும்பவில்லை. எப்படி ஈமானோ அப்படி அல்லாஹ் இதை அமைத்து வைத்திருக்கிறான். சொல்கின்றான் நபியே நீங்கள் விட்டுவிடுங்கள், அவர்களுடைய பொய்யோடு அவர்களை விட்டுவிடுங்கள், நாளை மறுமையிலே நீங்கள் அவர்களை சந்திப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழந்தை பெற்றுக்கொள்வதை பற்றி தங்களது நபி வழிகளிலே எவ்வளவு ஆழமாக அழுத்தமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் பாருங்கள். ஒரு நபித்தோழர் வருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. மஅத்தல் இப்னு யஸார் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு மனம் பேசி இருக்கிறேன். அவளிடத்திலே செல்வம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, ஆனால் அவள் குழந்தை பெற்றெடுக்க மாட்டாள், நான் அவளை திருமணம் செய்து கொள்ளட்டுமா? நபி அவர்கள் சொன்னார்கள் வேண்டாம். மீண்டும் வருகிறார் நபி அவர்களே, நான் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கட்டுமா? நபி அவர்கள் மீண்டும் மறுக்கிறார்கள் வேண்டாம் என்று. மூன்றாம் முறையாக வருகிறார் நபி அவர்களே, நான் அந்த பெண்ணை மனம் முடித்துக் கொள்ளட்டுமா? நான் அந்த பெண்ணை மனம் முடித்துக் கொள்ளட்டுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வேண்டாம். நீ யாரை மனம் முடிக்க வேண்டும்? தஸவ்வஜுல் வதூதல் வதூத், உன்னை நேசிக்கக்கூடிய, உனக்கு அதிகமான குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்ணை மனம் முடிப்பாயாக. முகாசிரும் பிக்குமுல் உமம், நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் வரும் பொழுது எனது உம்மத்தை கொண்டு நான் அல்லாஹ்விற்கு முன்னால் மகிழ்ச்சி அடைவேன், பெருமை பேசுவேன். இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் குழந்தை பெற்றெடுக்க முடியாத பெண்ணை மனம் முடிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு தடுத்தார்கள் என்றால் பிறகு அந்த பெண்களுக்கு யார் வாழ்க்கை கொடுப்பது? அந்த பெண்ணை மனம் முடிக்கலாமா, மனம் முடிக்க கூடாதா? கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த பெண்களை மனமுடிக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கவில்லை. ஆனால் தடுத்தார்களே, ஏன்? அவர் கூறுகின்ற அந்த வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு பெண்ணை பேசினேன் மனமுடிப்பதற்கு. அவளிடத்திலே வசதி இருக்கிறது, பெரிய பரம்பரையைச் சேர்ந்தவள், அழகு இருக்கிறது, ஆனால் குழந்தை பெற்றெடுக்க மாட்டாள். இப்படிப்பட்ட பெண்ணை நான் மனமுடித்துக் கொள்ளட்டுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம். ஏன்? எண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மனிதரால் அந்த பெண்ணை திருமணம் முடித்ததற்கு பிறகு தன்னுடைய சந்ததிகளுக்காக, தனக்கு சந்ததி இருக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த அடுத்த திருமணங்களை இவர் மனமுடித்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குமே. ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு, நீ அவளையும் மனமுடித்துக் கொள், குழந்தை பெறக்கூடிய இன்னொரு பெண்ணையும் மனமுடித்துக் கொள் என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் நீ ஒரு பெரிய இடத்தில், வசதியான ஒரு குடும்பத்திலே நீ ஒரு திருமணத்தை முடித்து விட்டால், அதுவும் அவரிடத்திலே பரம்பரை இருக்கிறது, வம்சம் இருக்கிறது, அழகு இருக்கிறது என்று சொன்னால், நீ அவளை மனம் முடித்ததற்கு பிறகு அவரிடத்தில் குழந்தை பாக்கியமும் இல்லாமல் அடுத்து நீ ஒரு திருமணம் செய்ய நாடும் பொழுது குழந்தைகளுக்காக அவள் உன்னை தடுத்தால் உன்னால் மீற முடியுமா? அவள் உன்னை தடுத்து விட்டால், ஏன்? அவளிடத்திலே வசதி இருக்கிறது, உன்னிடத்திலே வசதி இல்லை. அவளிடத்திலே செல்வம் இருக்கிறது, உன்னிடத்திலே செல்வம் இல்லை. அவள் வம்சத்தால் பெரியவள், நீனோ சாதாரண ஒரு மனிதன். இப்போது நீ அவளுக்கு அடிமையாகி உனக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற சந்ததி பாக்கியத்தை, அந்த பிச்சளங்களை தடுத்துக் கொள்ளக்கூடிய பாவத்திற்கு ஆளாகி விடுவாய். எனவே அவளை முடிக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்று அதுதானே பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. திருமணம் முடிக்கும் போதே பணக்கார பெண்ணாக, திருமணம் முடிக்கும் போதே பெரிய இடத்து பெண்ணாக முடித்து விட்டதற்கு பிறகு இனி அடுத்து முஸ்லிம்களுக்கு பலதார மனம் என்பதெல்லாம் எட்டாத ஒரு கனியாக, கனவிலே கூட நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. காரணம் என்ன? பணக்கார செல்வமான பெண்களை செல்வத்திற்காக மனம் முடிக்கும் போது ஆண்களின் நிலை அங்கே ஒரு வேலைக்காரர்களாக, பெண்கள் ஆண்களை பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பதிலாக ஆண்கள் பெண்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா சொல்லுகின்றார்கள், அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்வதிலே எவ்வளவு பெரிய அருள் இருக்கிறது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விரும்புகின்றார். ஏன்? கியாம நாள் வரை சந்ததிகள் பெருக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம். யா அய்யுஹன்னாஸ் உத்தகூ ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. அதிகமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இருவரின் மூலமாக இந்த உலகத்திலே பரப்பினார். அப்ப அல்லாஹ்வுடைய இந்த நேமத்தை பாழாக்காமல் குழந்தைகளை அதிகமாக பெற்றுக் கொள்வது அல்லாஹ்வுடைய நேமத்துகளிலே ஒன்று. இது நபிமார்களுடைய சுன்னா, இது அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கிய இஸ்லாமிய மார்க்கத்தின் கலாச்சாரம். இதற்கு பதிலாக ஃபேமிலி பிளானிங், இன்னும் தரமான வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக குழந்தை செல்வங்களை தடுத்துக் கொள்வது, இது காஃபிர்களுடைய கலாச்சாரம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை நேசித்தார்கள். அதிகமாக குழந்தை உள்ளவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு நேசித்தார்கள். அவர்களை நாளை மறுமையிலே தன்னுடைய கண்ணியமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு நினைத்தார்கள். யாரு? அதிகமாக குழந்தை உள்ளவர்களை. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உம்மத்தே, நாளை மறுமையில் எல்லா நபிமார்களும் அந்த கௌசர் தடாகத்திலே தங்களது உம்மத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். நானும் எனது உம்மத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன். எல்லா நபிமார்களும் தங்களுடைய உம்மத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். நானும் எனது உம்மத்தை எதிர்பார்ப்பேன். நீங்கள் குறைவாக வந்து என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள். லா தஹ்கிரூனி பிக்கில்லத்திக்கும், நீங்கள் குறைவாக வந்து என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தோஷப்படுத்த நினைக்கின்றீர்களா? சிலர் நினைக்கின்றார்கள் மௌலூது ஓதி சந்தோஷப்படுத்தி விடலாம் என்று. நபியின் சிபாரிசே கிடைக்காது, மீலாது விழா செய்து நபியின் சந்தோஷத்தை பெறலாம் என்று அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும். நபியை நீங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டுமா? ஹலாலான திருமணங்களை செய்யுங்கள், அதிகமான குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களின் எண்ணிக்கைகளை அதிகப்படுத்துங்கள், அல்லாஹும் உங்களை நேசிப்பான், அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களை நேசிப்பார்கள். அடுத்து சகோதரர்களே, வாழ்க்கையிலே பரக்கத் ஏற்படுகிறது. வாழ்க்கையில் வரக்கத்து ஏற்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் இன்று நாம் அனுபவிக்கின்ற அத்தனை செல்வங்களும், அத்தனை வகையான கண்டுபிடிப்புகளும், அத்தனை வகையான கல்விகளும், இவையெல்லாம் அதிகமான குழந்தைகள், அதிகமான மக்கள் தொகை எண்ணிக்கை பெருகியதின் விளைவாக நாம் இந்த முன்னேற்றங்களை அடைந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது மக்கள் தொகை அதிகமான காரணத்தால் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்ததை விட நாம் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கின்றோமா? நெருக்கடி எங்கே இருக்கிறது? கல்விலே இருக்கிறது. எங்கே இருக்கிறது நெருக்கடி? எங்கே இருக்கிறது? கல்விலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நேமத்திலே இல்லை. அந்த நேமத்தை அனுபவிக்கக்கூடிய மனிதனின் உள்ளத்திலே நெருக்கடி இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய அருளிலோ தன்னுடைய மார்க்கத்திலோ நெருக்கடி ஆக்கவில்லை. அழகாக ஒரு வார்த்தையை எங்கே ஒரு இடத்திலே படித்து பார்த்தேன், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த ஒரு வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சொன்னார்கள், ஒரு தாய் தந்தை, ஒரு தாய் தந்தை 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்தார் ஒரே வீட்டிலே. இதற்கு முன்பெல்லாம் நாம் எங்கே வாழ்ந்தோம்? அடுக்கு மாடிகளிலா, பங்களாக்களிலா, பல அறைகள் கொண்ட வீடுகளிலா? ஒரே ஒரு அறை இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும். அதில்தான் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பார்கள், 15 பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பார்கள் நம்முடைய பிள்ளைகள். இன்று 3 அறை இருக்கிறது, பத்தவில்லை. 4 அறை இருக்கிறது, பத்தவில்லை. கீழே வீடு மேலே வீடு பத்தவில்லை. சுத்தி வீடுகள் பத்தவில்லை. எங்கே அதிருப்தி இருக்கிறது? கல்விலே இருக்கிறது. நெருக்கடி எங்கே இருக்கிறது? கல்விலே இருக்கிறது. பலவீனம் எங்கே இருக்கிறது? கல்விலே இருக்கிறது. அவர் சொல்கிறார், 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்தார் ஒரு தாய் தந்தை, ஒரு பெற்றோர் ஒரே வீட்டிலே. அந்த சின்ன வீடு 10 பிள்ளைகளுக்கும் 2 தாய் தந்தை பெற்றோருக்கும் விசாலமாக இருந்தது. ஆனால் இந்த பிள்ளைகளோ 10 பேரும் பெரிதாகி விடுகிறார்கள். இந்த 10 பேரால் ஒரு தாய் தந்தையை பராமரிக்க முடியவில்லை. ஒரு தாய் தந்தை அந்த 10 பிள்ளைகளுக்கு நெருக்கடியாக மாறிவிடுகின்றார். ஒரு தாய் தந்தைக்கு 10 பேர்கள் குழந்தைகள் நெருக்கடியாக ஆகவில்லை. ஆனால் 10 குழந்தைகளுக்கு, 10 பிள்ளைகளுக்கு ஒரு தாய் தந்தை நெருக்கடியாக ஆகிவிடுகின்றார். இன்னும் இங்கே ஒரு கேவலத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் சமுதாயத்தை பாதுகாப்பானாக. பிள்ளைகள் வளர்கிறார்கள், தந்தை படிக்க வைக்கிறார், அவர்களுக்கு வசதியை தருகிறார், வாழ்க்கையை தருகிறார், வியாபாரத்தை தருகிறார், அவர்களுக்கு சமுதாய அந்தஸ்தை கொடுக்கின்றார். எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே இரண்டிலே ஒன்று நடக்கிறது. ஒன்று என்ன? தந்தை மரணித்து விடுகின்றார். தந்தை மரணித்து விடுகின்றார். தாய்க்கு வயசு 50, 45 இப்பொழுது கொஞ்சம் கூட குறைய, அல்லாஹ் மன்னிப்பாங்க. இன்று நம்முடைய பிள்ளைகளில் நம்மிலே எத்தனை பேர் என்னுடைய தாய்க்கு நான் மறுமணம் செய்து வைத்து என்னோடு வாழ வைப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள்? அப்படி சொன்னால் முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் பெயரளவிலும் செயலளவிலும் இல்லை, முடியாது. என்னுடைய தாய்க்கு இனிமேல் என் கல்யாணம் என்று ஒருவன் சிந்தித்தால் அவன் காஃபிருடைய குணத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லிம். அவன் யார்? காஃபிருடைய குணத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லிம். அதுபோன்று இன்னொரு பக்கம் தாய் இறந்து விடுகிறாள், தாய் இறந்து விடுகிறாள், தந்தைக்கு வயது 50, 55, 60, 65. இப்போது இந்த தந்தை மறுமணம் செய்தால் சமுதாயத்தில் உள்ள வாலிபர்களுக்கு இந்த தந்தையை விட உலகத்திலே பெரிய எதிரி இருக்க மாட்டார், இந்த தந்தையை விட பெரிய வெறுப்புக்குரியவர் இருக்க மாட்டார். என்ன பயம் சகோதரர்களே? இங்கே என்ன பயம்? காஷ், பணம். இப்போது சொல்லுங்கள், நாம் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, மறுமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது பணப்பை பிடித்த பிசாசுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் பாதுகாப்பானா? என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? காஃபிர்களின் வாழ்க்கையை அல்லாஹ் பாதுகாப்பானா? பாருங்கள், திருமணம் என்றால் அதற்கு நாம ஒரு வயது வரம்பை நிர்ணயித்து வைத்திருக்கிறோமே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமடங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். நமக்கு வழிகாட்டி யார்? யார் வழிகாட்டி? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலிலே திருமணம் முடிக்கின்றார்கள். யாரை? அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை. அவர்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் வாலும் அவர்களுக்கு குழந்தை. மிகப்பெரிய சோதனையில இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கொடுக்கப்பட்டு விடுகின்றது. மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கின்றார்கள். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்துவத்திற்கு முன்பே எப்படி பண்படுத்தி தேர்ந்தெடுக்கின்றான் என்று. அவர்களுக்கு வயது 25. ஆனால் மனம் முடிக்கக்கூடிய மணப்பெண்ணுக்கு வயது என்ன? 40. அதுவும் எப்படி? குழந்தை இல்லாமல் இருந்தார்களா? முந்தைய இரண்டு கணவன் மூலமாக குழந்தையும் இருக்கிறது. ஆனால் இன்று ஏங்க 40 போறீங்க? ஒரு 19-18 வயசு ஒரு பெண் அவளுடைய கணவனை விபத்திலோ நோயிலோ இழந்து விட்டாலும் கூட அவளை ஒரு அபத்த குணமாக பார்த்து திருமணம் ஆகாத முதல் திருமணம் செய்யக்கூடிய தனது மகனுக்கு அந்த பெண் பரிந்துரைக்கப்பட்டால் முகம் சுளிக்கக்கூடிய தகப்பனோ பிள்ளைகளோ இவர்கள் காபிர்கள் என்பதிலே என்ன சந்தேகம் கொள்ள முடியும்? நாம் காபிர்கள் என்றால் எதிலே? லா இலாஹ இல்லல்லாஹ்வை மறுத்ததிலா? காபிர்களின் கலாச்சாரத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை இவர்கள் நினைக்கிறார்கள். குஃப்ரிலே படித்தரம் இருக்கிறது சகோதரர்களே. குஃப்ருன் தூன குஃப்ரி, பெரிய குஃப்ர், அடுத்தது 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 என்று கீழ்த்தரம் வரை இருக்கிறது குஃப்ருன் தூன குஃப்ரி. இமாம் புகாரியுடைய கிதாபுல் ஈமானை படித்து பாருங்கள். என்ன முகம் சுளிக்கிறார்கள்? அது சரியா வராதுங்க. திருமணமானது ஒரே வருடத்தில் கணவனை இழந்து விட்டால், ஏன் ஒரே மாதத்திலே இழந்து விட்டால் எல்லா இல்லங்க வேணாங்க, வேற ஏதாவது பொண்ணு பாருங்க. ஏன் இது? என்ன இது? எதை சுட்டி காட்டுகிறது? ஓ, நம்ம புருஷ நம்ம பையன் அப்படி இறந்து போயிடுவானு. அதுவும் அடுத்து எப்படியாவது எங்கேயாவது பார்த்து தீர்த்து ஒரு நோயாளியை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில் அந்த ரெண்டாவது புருஷனும் அவன் நோயில் செத்து போயிருந்தான்னு வச்சுக்கோங்க. தொலைஞ்சிச்சு அவ தலைவிதி, அந்த சகோதரியுடைய தலைவிதி. இவளை யாரும் கல்யாணம் பண்ணா புசுக்கு புசுக்குன்னு செத்து போயிருவான்ப்பா அப்படி என்று அவளை அபச குணம் உள்ள காபிர்களின் குணத்திலே ஒதுக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயம் இருக்கா இல்லையா? மௌத் யார் கையிலே இருக்கிறது? மௌத் யார் கையிலே இருக்கிறது? வாழ்க்கை யார் கையிலே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹதீஜாவை கரம் பிடிக்கின்றார்கள். ஹதீஜா இறந்து விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் 40 வயதிலே கிடைக்கிறது. 53 வயது வரை அவர்கள் மக்காவிலே இருக்கிறார்கள். 50 வயதை நெருங்கிவிட்டார்கள். 7 குழந்தைகளை ஹதீஜாவின் மூலமாக பெற்றெடுத்து விட்டார்கள். நபியாக இருக்கிறார்கள். ஹதீஜா இறந்து விட்டார்கள். சமுதாயத்திலே உள்ள அக்கறை உள்ளவர்களை பாருங்கள். ஏன் இந்த அக்கறை ஆண்களை விட ஒரு பெண்ணுக்கு வருகிறது? ஹவுலா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அன்னை ஹதீஜாவை இழந்து விட்டீர்கள். நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் மனம் முடிக்க வேண்டும். நான் உங்களுக்கு பெண் பார்த்து தருகிறேன். உங்களுக்கு கன்னிப்பெண் வேண்டுமா அல்லது உங்களுக்கு விதவையான பெண் வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ உனக்கு என்ன விருப்பமோ நீ அப்படி பார்த்து சொல் என்பதாக. இங்க பாருங்க, 50 வயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்டி விட்டார்கள். 7 குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டார்கள். நபித்துவத்தின் பணிகளுக்கு இடையிலே இருக்கிறார்கள். அங்கே ஒரு சமுதாயத்தின் ஒரு சாதாரண முஸ்லிமான பெண்மணி அன்னை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் மனம் முடிக்க வேண்டும். யாரை எனக்காக பெண் பேசப் போகிறாய்? அல்லாஹ்வுடைய தூதரே, விதவை என்று சொன்னால் நான் சௌதாவை உங்களுக்கு மனம் முடித்து தருகிறேன். சௌதா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை நான் மனம் முடித்து தருகிறேன். அப்போது சௌதா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வயது என்ன தெரியுமா? சௌதா ரழியல்லாஹு அன்ஹா யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஈமானை ஆரம்ப காலத்திலே ஏற்றுக்கொண்டு ஈமானை பிரச்சாரம் செய்து காஃபிர்களால் துன்புறுத்தப்பட்டு பிறகு ஹபஷா நாட்டிற்கு ஹிஜ்ரத் செய்து திரும்ப வந்தபோது தன்னுடைய கணவனை இழந்த ஒரு விதவையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சௌதா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வயது என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர், 66 வயது. யாருக்கு?
சவுதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமுடிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 50 தாண்டி இருக்கிறது. அன்னை சவுதாவுடைய வயது 66 வயது.
நீங்கள் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்வீர்களா?
நீங்கள் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்வீர்களா?
ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்வீர்கள். எப்படி? எழுதப்பட்ட வரலாறாக. எப்படி?
எழுதப்பட்ட வரலாறாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் வாழ்க்கையில் கடைபிடிக்க நாங்கள் தயாரில்லை. என்னுடைய 66 வயது தாய்க்கு என்னுடைய தந்தையை எனது தாய் இழந்து விட்டால் நான் என்னுடைய தாயை சந்தோஷப்படுத்துவேன். அந்த தாயின் பொறுப்புகளை தேவைகளை கவனிக்கக்கூடிய ஒரு நல்ல கணவனை தேர்ந்தெடுத்து நான் மனமுடித்து வைப்பேன் என்ற எண்ணம் இருந்தால் மூமின்கள்,
ஈமானின் உயர்ந்த தரத்தில் சஹாபாக்களின் வழியிலே அந்த கலாச்சாரத்திலே இருப்பவர்கள். ஏன் பெண்ணை விட்டு விடுங்கள். பெண்களுக்கு கூட பலவிதமான பலவீனங்கள் இருக்கின்றன. பெண்களுக்கு கூட பலவிதமான பலவீனங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு பலவிதமான நோய்களும் ஏற்படலாம், பல சூழ்நிலைகள் ஏற்படலாம். அவற்றையெல்லாம் காரணமாக சொல்லக்கூடாது என்பது இரண்டாவது விஷயம். ஆம் சகோதரர்களே,
அல்லாஹும் அல்லாஹ்வுடைய மார்க்கமும் இதைத்தான் சொல்லுகின்றது. ஒரு ஆண் ஒரு மனைவி இல்லாமல் தனியாக வாழக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. ஒரு பெண் கணவன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கழிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதைத்தான் சொல்கிறது. வயதை யார் நிர்ணயிப்பார்களோ அவர்கள் காபிர்களின் கலாச்சாரத்தில் இருக்கிறார்கள்.
சொல்லுங்க பார்க்கலாம், 66 வயது யாருக்கு? சவுதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹ் அக்பர். இந்த எத்தனை தந்தைகள் தன்னுடைய மனைவியை இழந்ததற்கு பிறகு பிள்ளைகளால் கைவிடப்படுகிறார்கள். பணத்தை கொடுப்பதோ பொருளாதாரத்தை கொடுப்பதோ ஏசி அறையிலே தங்க வைப்பதோ அல்லது செல்வத்தை கொட்டி கொடுப்பதோ தனது தந்தைக்கு ஆடையை மாதம் மாதம் வாங்கி தருவதோ சுவையான உணவுகளை சமைத்து தருவதோ இதோடு பொறுப்பு முடிந்து விடுமா? ஏன் தனது தந்தையினுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெண்ணை மனமுடித்து வைத்து அவரை தன்னுடைய வீட்டிலே வாழ வைப்பதற்குண்டான மனநிலை வரவில்லை? காஃபிர்களின் கலாச்சாரத்திலே வளர்க்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால். இணையத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? காஃபிர்களின் கலாச்சார தாக்கங்கள் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தின் நிலைப்பாட்டை நமக்கு நாளுக்கு நாள் மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள் இன்னும் எத்தனை நேரங்களின் சூழ்நிலைகளில் மார்க்கத்தை நாமே குறை பேசுகின்றோம். அடுத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிக்கின்றார்கள். யாரை? அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை. அவருடைய வயது அப்போது என்ன, மனம் முடிக்கும் போது 6 வயது. பிறகு 9 வயதிலே பாலிகாகி அவர்கள் உடல் வலிமையை அடைந்து விட்டார்கள் என்று பெண்களால் முடிவு செய்ததற்கு பிறகு அவர்கள் திருமண வாழ்க்கையை தொடர்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது மதீனாவுடைய வாழ்க்கையும் ஆரம்பமாகி விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 55-56 வயதிற்கு வந்து விடுகின்றார்கள். இங்கே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஏற்கனவே திருமணமாகி 7 குழந்தைகள் ஹதிஜாவின் மூலமாக, பிறகு சவுதாவை மனம் முடித்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலே ஒரு கன்னி பெண்ணை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறிய வயதிலே மனம் முடிக்கின்றார்கள். இதை இன்று நாம் ஏற்றுக்கொள்வோமா என்றால் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்வோம். எழுதப்பட்ட சரித்திரமாக, எழுதப்பட்ட வரலாறாக ஏற்றுக்கொள்வோம், ஆனால் வாழ்க்கையிலே பின்பற்றுவோமா? வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய ஒரு இஸ்லாமிய கலாச்சாரமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் நம்மிலே பலருக்கு இதை சீரணிக்கவே முடியாது. என்ன சொல்வார்கள்? இவனுக்கு ரொம்ப பொம்பளை ஆசை என்று சொல்வார்கள். கூச்சம் இல்லாமல் வெளிப்படையாக சொல்வதென்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, பெண் ஆசை தவறு என்றால் அதற்கு ஒரு ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு பெண்களின் விருப்பம் அதிகமாக இருக்கிறது, எனக்கு விருப்பமானது பெண்கள் என்று சொன்னார்கள். ஆம் சகோதரர்களே, ஹலாலான பெண்கள், திருமணம் முடித்த ஹலாலான ஆசையோடு வாழ்வது. இன்று இப்படி சொல்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயலை குறை காணக்கூடியவர்கள், இஸ்லாமிய கலாச்சாரத்தை குறை காணக்கூடியவர்கள். அவனுடைய வாழ்க்கையின் மறுபக்கத்தை எடுத்து பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி, மனதால் ஜினா செய்து கொண்டிருப்பார்கள், உள்ளத்தால் ஜினா செய்து கொண்டிருப்பார்கள், பார்க்கக்கூடாத அசிங்கங்களை பார்த்து ஜினா செய்து கொண்டிருப்பார்கள். எப்படி கலாச்சாரம்? எந்த ஆசை ஹராமாக்கப்பட்டது?
தவறான ஆசை, ஜினாவின் ஆசை ஹராமாக்கப்பட்டது. ஹலாலான ஆசை அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஹலாலான ஆசை அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடித்தரக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தின் வழிகாட்டுதலை பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவியோடு சேருவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மை தருகிறார்.
என்ன சொன்னார்கள்? நீங்கள் உங்களுடைய மனைவியோடு சேருகின்றீர்கள் அல்லவா, அதுவே அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருகிறான் என்று. அப்போது கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், தன்னுடைய இச்சைக்காக மனைவியிடம் சேருகிறோம், இதற்கு நன்மையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஆம் சகோதரர்களே, நீங்கள் அதை ஹராமிலே வைத்தால் அது தண்டனையா இல்லையா? அப்போது ஹலாலிலே நிறைவேற்றினால் அது ஏன் நன்மையாக ஆகாது? தத்துவத்தை கற்றுக் கொடுத்தார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தெரியுமா? நீங்கள் தனிப்பட்ட முறையே 1000 ரக்காத்துகள் தொழுவதை விட, இதை நான் சொல்லவில்லை, நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கதை சொல்கின்றேன், நீங்கள் தனிப்பட்ட முறையில் 1000 நஃபில்களை தொழுவதை விட, பல குர்ஆன்களை ஓதுவதை விட, பல நேரங்களில் உங்களது மனைவியோடு ஹலாலான முறையிலே சேருவது மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும். இப்படி சிலர் நினைக்கலாம், இனி நமக்கு வயசாச்சு, 40-45 வயசாச்சு, 50 வயசாச்சு, இனிமே நமக்கு எதுக்கு கல்யாணம் சொல்லிட்டு சிலர் அப்படித்தானே கேட்கிறார்கள், இனி நமக்கு எதுக்கு இதெல்லாம் என்று. இவங்கெல்லாம் காபிர்களுடைய கூட்டத்தில் அயோத்தியில சன்னியாசியா இருக்க வேண்டிய மக்கள். இவர்களெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இவர்கள் தொப்பி தாடியோடு வளம் வருவதற்கு அருகதையற்ற மக்கள். என்ன கேட்கிறார்கள்? இங்கே பாருங்கள், நம்முடைய மனைவியோடு ஆசையோடு சேருவதிலே எதைவிட சிறந்தது? வணக்க நஃபிலான வணக்க வழிபாடுகளை விட சிறந்தது. ஏன் தெரியுமா? அப்படி நீங்கள் சேரும் போது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நாடிவிட்டால், அந்த குழந்தை ஒரு இமாம் அகமதாக உருவானால், ஒரு இமாம் ஷாஃபியாக உருவானால், குர்ஆனை மரணம் செய்த இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு அறிஞராக உருவானால் எது சிறந்தது? நீங்கள் தொழுத 1000 ரக்காத்துகளா, அல்லது அந்த மனைவியின் சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு கிடைத்த அந்த ஆலிமான அறிஞரான முஜாஹிதான இஸ்லாமிய மார்க்க அறிஞரான குழந்தையா? யோசித்து பாருங்கள், எது சிறந்தது? எப்படி நமது முன்னோர்கள் சிந்தித்திருக்கிறார்கள், அல்லாவின் அருளை இன்று எப்படி நாம் மட்டரகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். காபிர்களின் கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டு கேவலமாக கீழ்த்தரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னும் பல விஷயங்களை அடுத்தடுத்து ஜுமாக்களிலே தொடர்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சமுதாயத்தை சீர்மைப்பானாக. சீர்கெட்டிருக்கக்கூடிய, சீர்குலைந்திருக்கக்கூடிய கலாச்சாரத்தின் இந்த சீரழிவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சீர்திருத்தம் செய்து ஈமானிய இஸ்லாமிய தக்வாவுடைய வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.